إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ورسل كلمه المندركذ أذكرية سركمان سلوديه لنا وفاقه تلوهيل சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிய பிறகு ஆமீன் கூற வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவை பொறுத்தவரையில் அது இல்லாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதக்கூடிய ஒருவர் அவர் ஆமீன் சொல்லணும். என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளை நாம் பார்க்கின்ற போது எப்ப இந்த சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில ஓதினாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஆமீன் சொல்லக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹமத் என்ற கிரந்தத்தில் 18854 இலக்கத்தில் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அதாவது வாயில் என்ற நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தொழுகை நடாத்தினார்கள். அவர்கள் தொழுகை நடாத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஃபலம்மா கரா கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லீன் கைருல் மக்தூபி அலைஹிம் வலல்லீன் என்று அவர்கள் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதற்கு பிறகு கால ஆமீன் ஆமீன் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பு காணப்படுது. அப்ப அந்த வகையில எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு வழிகாட்டல் ஒரே அமைப்பு என்னன்னு சொல்லி சொன்னால் ஃபாத்திஹா சூரா ஓதினால் நாங்கள் ஆமீன் சொல்லணும். எங்கேயாவது சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திஹா சூரா ஓதுனாங்க தொழுகையில ஆமீன் சொல்லவில்லை அப்படின்ற ஏதாவது ஒரு ரிவாயத்து எங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் ரெண்டும் கூடுன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வரலாம். ஆனால் அப்படியான எந்த ஒரு அறிவிப்பும் எங்களுக்கு கிடைக்கல. ஒரே ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை ஃபாத்திஹா சூரா ஓதக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லீன் அவர்கள் ஓதினால் அதுக்கு பிறகு ஆமீன் சொல்லுவாங்க. அப்ப இந்த நடைமுறையை தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களோட எல்லா தொழுகைகளையும் கடைபிடிக்கும். எந்த சந்தர்ப்பத்திலையும் பாத்திகா சூரா ஓதினால் ஆமீன் சொல்லத்தான் வேண்டும். அடுத்ததாக ஒரு கேள்வி, உலு எடுத்த பின் உதுவுடன் இருக்கும் நிலையில் பால் ஊட்டினால் உது முறியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் சில காரியங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த லிஸ்டில் இது இல்லை, அந்த பட்டியலில் இந்த விஷயம் சொல்லப்படே இல்லை. அப்போ ஒரு சில, அதாவது மலஜலம் கழித்தல், அதே போல் மதி வெளியாகுதல், அதே போல் காற்று வெளியாகுதல், ஜனாசாக்களை தூக்குதல், இந்த மாதிரியான பல விஷயங்கள் உது முறிக்கக்கூடிய விஷயங்களில் வருது. இப்போ இதில் ஒரு பாலூட்டக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்தால் உது முறியும் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எந்த விதமான ஒரு ஹதீஸும் கிடையாது. எனவே உது முறியாது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் பாலூட்டக்கூடிய தாய்மார் வந்து அவங்க கொஞ்சம் அந்த பிள்ளைகள் சிறுநீர் மலங்கள் கழிக்கிற விஷயத்தில் அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளணும். மற்றபடி மார்க்க ரீதியாக உது முறிக்கக்கூடிய காரியங்கள் எதுவும் அதில் இல்லை. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பள்ளிவாசல் இல்லாத ஊர்களில் இருப்பவர்கள் மற்றவர்களின் பள்ளியில் சொல்லும் அதானுக்கு பதில் கூறலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பள்ளிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பள்ளி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதான் ஓசை கேட்டால் அப்போ அங்கே சகோதரர்கள் அதுக்குரிய பதில்களை சொல்லுவாங்க. சில இடங்கள் இருக்கும், அங்கே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பள்ளி இருக்காது, தனிய ஒரு ஆள் ரெண்டு பேர் அப்படின்ற சகோதரர்கள் இருப்பாங்க. மூணு நாலு சகோதரர்கள் இருப்பாங்களாக இருந்தால் அவங்க தொழுகைக்கு ஒன்று சேரக்கூடிய மாதிரி இருக்கும். தனிய ஒரு ஆள் ரெண்டு பேர் இருக்கிறாங்களாக இருந்தால், ரெண்டு பேர் இருந்தால் கூட அவங்களுக்கு இமாம் ஜமாஅத் செய்யறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஆள் இருக்கிறார் தனி அப்படின்றால் அவரே வாங்க சொல்லலாம், அவரே வந்து வாங்குகளை சொல்லி அதே போல் இக்காமத் சொல்லி அவர் தொழுகை வந்து தொழுது கொள்ளலாம். அப்போ அடுத்த பள்ளியில் சொல்லப்படக்கூடிய வாங்குகளுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, அதை விட கூடுதலான சிறப்பு கிடைக்கும், இவர் வாங்க சொல்லப்படும். அடுத்தது அடுத்த பள்ளிகளில் சொல்லக்கூடிய அந்த பாங்குகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை. இது அதாவது அவங்களோட அது பாங்கு தொழுகை இந்த விஷயங்கள் எல்லாம் சரியான இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட அமைப்பில் இருக்கிறதுனால, அவங்க இணை வைப்பாளர்களாக இருக்கிறதுனால அவங்களுடைய எந்த மார்க்க விஷயங்களோடும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்போ நாங்கள் தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு ஜமாஅத். அப்போ நாங்கள் எங்களுக்கு அந்த தொழுகையினுடைய அதான் அந்த நேரம் வந்துவிட்டால் அதான் சொல்லி நாம் தொழுது கொள்ளலாம். அதான் சொல்லி அதன் மூலமாக அதிகமான நன்மைகள் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. முடியுமாக இருந்தால் சத்தமிட்டு சொல்லலாம். அதை யார் யார் கேட்குறாங்களோ, ஜின்கள் இதுகள் கேட்டால் அவங்கெல்லாம் சாட்சியாக வருவாங்கன்னு வருது. சத்தம் விட்டு சொல்ல வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னால் மெதுவாக சரி அவங்க அதான் சொல்லி கொள்ளலாம். அதான் சொல்ல நேரம் அவங்களுக்கு அதுக்குரிய நன்மைகள் இருக்குது. அது பொதுவான விஷயம். அதாவது எப்ப நபியினுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படுதோ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நீங்க சலவாத்து சொல்லுங்க அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ யார் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஒரு முஷ்ரிக்காக இருந்தாலும் சரி, நபியினுடைய பெயரை எடுக்கிறார் அப்படின்னால் அப்போ எங்களுக்கு வந்து அந்த இடத்துல நபி ஞாபகப்படுத்தப்படுறாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் சலவாத்து சொல்லிக்கொள்ளலாம். இது அது சலவாத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தது, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா கூறிய பிறகு இமாம் சப்தமிட்டு ரப்பனா வலக்கல் ஹம்த் கூறுவதற்குரிய ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வைதுக்குரிய ஆதாரம் சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் 795 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்ப அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா கால சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொன்னால் கால ரப்பனா வலகல் ஹம்த், உடனே அவர்கள் ரப்பனா வலகல் ஹம்து என்று சொல்லக்கூடியவங்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பு காணப்படுது. அப்ப அந்த அறிவிப்பை பொறுத்தவரையில அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தொழுகை சப்தமிட்டு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை தான் அது வர்ணிக்குது. அதாவது தொழுகையில தக்பீர் கட்டினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர்னு சொல்லுவாங்க, ருக்குவுக்கு போகும்போது அல்லாஹு அக்பர்னு சொல்லுவாங்க, அதே போல சுஜூதுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹு அக்பர்னு சொல்லுவாங்க, சுஜூதுல இருந்து எழும்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹு அக்பர்னு சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சமீ அல்லாஹு லிமன் ஹமீதான் சொன்னால் ரப்பனா வலகல் ஹம்த் அல்லது அல்லாஹும் ரப்பனா வலகல் ஹம்த் இப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பு காணப்படுது. வந்த வகையில ஒரு இமாம் சமீ அல்லாஹு லிமன் ஹமீதான் அவர் சப்தம் விட்டு சொன்னால் இந்த ரப்பனா வலகல் ஹம்த் என்ற இந்த வாசகத்தையும் அவர் சப்தம் விட்டே சொல்லுவோம். அடுத்தது ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க, மஹரம் இல்லாத குடும்பத்தில் உள்ள ஆண்களோடு சாதாரணமாக தொலைபேசிகளில் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது அஜ்னபியத்தான ஆண்கள் திருமணம் முடிக்க இயலுமான பார்க்க இயலாத குறவாக இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினர்களோடு சாதாரணமாக தொலைபேசியில் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேசுறதுல தடை இல்லை, ஒரு அத்தியாவசியமான சந்தர்ப்பங்களில் வந்து தொலைபேசியின் ஊடாக அவங்க கதைக்கலாம். ஆனால் அவங்க வரம்பு மீறலான பேச்சுக்கள், குலைந்து குலைந்து பேசக்கூடிய அந்த தன்மைகள், அல்லாஹு தஆலா குர்ஆனில் தடுக்கிற மாதிரி ஃபலா தஃலஅன பில் கவுல், வார்த்தைகளை நளினமாக பேசி ஈர்க்கக்கூடிய அமைப்பில் அந்த பேசக்கூடிய விஷயங்கள், அதே போல ஒருவரை ஒருவர் சீண்டக்கூடிய அமைப்புகளில் அந்த பேசுறது, ஆசையூட்டக்கூடிய வார்த்தைகளை பேசுறது, இதுகளை வந்து அவங்க முழுமையாக தவித்து கொள்ளணும். அதாவது அத்தியாவசியமான தேவையான அந்த வார்த்தைகள் அந்த கதை பேச்சுகளை மட்டும் வச்சுக்கொள்ளலாம். மற்றபடி வந்து கூடுதலாக சர்வசாதாரணமாக தொடர்ந்து அந்த மாதிரி மிக நீண்ட நேரம் கழிச்சிட்டு இருக்கிறது வந்து பிழையான வழிக்கு விட்டு செல்லும், அதை வந்து அவங்க தவித்துக் கொள்வோம். அடுத்ததாக, கடைகளில் கெமரா பூட்டி இருப்பதால் அதில் நடப்பவை எல்லாம் பதிவாகும், அப்படி வீடியோ பதிவாவதால் வீடியோ எடுப்பதற்கு சமமாகுமா பாவமாகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இந்த வீடியோ இந்த கேமரா மூலமாக ஃபோட்டோ வீடியோ எடுக்கிற விஷயத்தை பொறுத்தவரையில் அதுவும் உருவம் அமைத்தல்ல சார், அப்போ அந்த விஷயத்தில் யாரும் ஈடுபட இயலாது, எங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்போ இதில் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்றால், சிலவங்க பாதுகாப்பு கருதி கடைகள் சில முக்கியமான இடங்களில் இந்த வீடியோ கேமராக்களை பூட்டி வைக்கிறாங்க, அது வந்து வீடியோக்களை பதிவு செய்யுது, இதுவும் பாவமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது பாவம்தான், இதுவும் குற்றம்தான். ஆனால் அந்த குற்றத்தை செய்யக்கூடியவர் ஏதாவது நிர்பந்திக்கப்பட்டால் அது அவருடைய நிர்பந்தத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் வந்து பொதுவான விஷயம் அது தெளிவான ஹராம், அந்த வீடியோக்கள் பதிவு செய்யப்படுது, சந்தர்ப்பங்கள் வார நேரங்களில் அதை எடுத்து பார்க்கலாம், அதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம், எல்லா வாய்ப்பு வசதிகளும் அதில் இருக்குது, அதில் உருவங்கள் வந்து பதிவு செய்யப்படுது. அப்போ அதுக்குரிய அமைப்பில் வந்து அது ஏற்பாடு செய்யப்பட்டு அதுக்குரிய ஆர்டர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்குரிய கட்டளைகளை கொடுத்தது யார் என்றால் இந்த யார் கூட்டினாங்களோ அவங்க, யார் கூட்டும்படி யாருக்காக கூட்டப்பட்டதோ அவங்க தான் அதுக்குரிய கட்டளைகளை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ அது பதிவு செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இவங்களோட ஆர்டர் படி தான் அது பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது தானாக பதிவு செய்கிறதுன்னு வராது, இவங்களோட ஆர்டர் படி தான் அது பதிவு செய்யப்பட்டுட்டு இருக்கு. அப்போ அது தெளிவான ஹராத்தில் தான் சேரும். அடுத்தது வந்து அது இப்போதைய காலங்களில் அதையும் மீறி எவ்வளோ விஷயங்களை செய்யத்தான் செய்கிறாங்க. அதாவது முகத்தை மூடிட்டு வராங்க, மூடிக்கிட்டு வந்து முதலாவது அந்த கேமராவை உடைக்கிறாங்க. உடைச்சதுக்கு பிறகு வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. அப்போ கேமராவை உடைக்கிற மட்டும் ஒரு ஆள் முகத்தை மூடிட்டு உடைக்கிறது பதிவாகி இருக்கு. வேற அந்த உடைச்சதுக்கு பிறகு உள்ள விஷயங்கள் பதிவாகும். அப்போ இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் சரியான ஒரு பிரயோஜனங்கள் ரொம்பவும் குறவு. அதையெல்லாம் தாண்டி தான் இப்போ நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அந்த விஷயங்களை தடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஹராமான ஒரு வழியில் போகணுமென்றால் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மேலேயும் ஒரு ஆள் எனக்கு நிர்பந்தம் எனக்கு இயலாதுன்னு சொல்லி சொன்னால் இனி அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது. அதை நாங்கள் பார்ப்போம். அதை தடுக்கிறதுக்குரிய அந்த முயற்சிகளை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் செய்வோம். அடுத்தது ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. ஆண் பிள்ளைகளுக்கு வெள்ளியில் காப்பு, அதே போல மாலை போன்றவை அணியலாமா? மாலையில் பெயர் பதித்த பெண்டன் அணியலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது குழந்தைகளை பொறுத்தவரையில், குழந்தைகளுடைய விஷயங்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு சில தனித்துவமான நிம்மதிகள் இருக்குது. இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் 5884 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சபையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுங்களை கூப்பிடுறாங்க. அப்போ அந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுங்களை வந்து ஒரு செல்ல பேரை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. என்றால் அந்த பிள்ளை வந்து சின்ன பிள்ளை, அதால் ஒரு செல்லமாக அழைச்சி கூப்பிடுறாங்க. அந்த கூப்பிட்டு வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுங்களுடைய கழுத்தில் ஒரு மாலை இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்போ இந்த குழந்தைகள் விஷயத்தை பொறுத்தவரையில் அவங்களுக்கு இந்த விஷயங்களில் ஒரு தடை ஒன்று கிடையாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அதாவது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மாலைகளை அணிவிச்சிருக்கிறாங்க ஆண் குழந்தைகளுக்குங்கிறது விளங்கும். இதையும் மீறி தடைக்குரியதுன்னு யாராவது சரி அவங்க தெளிவாக சொல்லுவாங்களாக இருந்தால், அதுக்குரிய ஆதாரம் இருந்தால் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தலாம். ஆதாரம் இல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி கூடும்னு காட்டக்கூடிய இந்த ஹதீஸை வச்சு அதை நடைமுறைப்படுத்துறதுல எந்த விதமான தவறும் இல்லை. தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறுவதற்கான ஆதாரம் தரவும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதாவது தொழுகையில் நாங்கள் சலாம் கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் பல வடிவங்கள் ஹதீஸில் பதிவாகி இருக்கு. ஒன்று வலது பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, இடது பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, இந்த மாதிரி செய்யலாம். அல்லது வலது பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, இடது பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, இப்படியும் நாங்கள் செய்யலாம். அதே போல வலது பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, இடது பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இந்த மாதிரியும் செய்யலாம். இது எல்லா அமைப்புகள்லையும் ஹதீஸ்கள் பதிவாகி இருக்குது. இதில் அபுதாவூத் என்ற கிரந்தத்தில் 987 இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்குது. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது வலது பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்லுவாங்க. அதே போல் இடது பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லான்னு சொல்லி அவங்க அந்த தொழுகையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் காணப்படும். வேனை பிரிவுகளில் வந்து இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்ற விஷயத்தை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. அது அல்லாஹ்வுடைய உதவியால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன்ல தான் அது நடைமுறையில் இருக்குது. அப்போ அந்த வகையில் அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ் தெளிவாக காட்டுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்லியே சலாம் கொடுத்திருக்கிறாங்கிறதுக்கு தெளிவான ஆதாரமாக அது இருக்கு. அடுத்ததாக சொல்றாங்க, ஜமாத்து தொழுகை மிகவும் குறைவானவர்களே வருகை தருகிறார்கள், உபதேசம் செய்யவும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நாங்கள் அடிக்கடி செஞ்சு வரக்கூடிய உபதேசங்களில் உள்ளதுதான் இது. ஜும்மாக்கள்லையும் நாம் அடிக்கடி எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த தொழுகை சம்பந்தமான விஷயத்தை ஞாபகப்படுத்தத்தான் செய்கிறோம். அதாவது இந்த பரதான தொழுகைகளை பொறுத்த வரையில் ஆண்கள் அவங்க அந்த அதான் ஓசியை கேட்டால் வீடுகளில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் வந்து அவங்க பள்ளிக்கு வந்து ஜமாத்தோடு அந்த தொழுகையை நிறைவேற்றும், அது அவங்கள் மீது கடமை. அப்போ இந்த கடமை விஷயத்தில் ஆண்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். இதில் அதிகமானவர்கள் அதாவது கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேற்பட்டவங்க இதில் பொறுப்போக்காக இருக்கிறாங்க. அப்போ இதை நாங்கள் ஒரு சரியான ஒரு வழிக்கு கொண்டு வர வேண்டிய தேவையும் இருக்குது. நாங்கள் உபதேசம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் வந்து சிலவங்க பின்தங்கி இருக்கக்கூடியவங்க பின்தங்கித்தான் இருக்கிறாங்க. இனி முஸ்லீம்களுக்குள்ள முனாஃபிக்குகள்னு ஒரு பேர் இருப்பாங்கங்கிறதுனால தான் அவங்க மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும். இல்லாட்டி அதுக்குரிய தெளிவான விஷயங்களை நாங்கள் செய்யலாம். இதில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொருத்தரும் இதில் தூண்டுகோலாக செயல்படணும். பள்ளிக்கு வராதவங்கிற விஷயத்தில் கவனம் செலுத்தி, நாம் சென்ற வாரம் ஜும்மாவுக்கு பிறகு சொன்னது போல் ஒவ்வொரு சகோதரர்களும் தங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் யார் பள்ளிக்கு வராமல் இருக்கிறாங்க, உறவினர்கள் யார் பள்ளிக்கு வராமல் இருக்கிறாங்க, இவங்களோட வந்து அவங்க தொடர்பு ஏற்படுத்தி பள்ளிக்கு வருவதற்குரிய ஜமாத்தோடு தொழுவதற்குரிய அந்த தூண்டுகோலை அவங்க அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஒரு முறையோடு ரெண்டு முறையோடு நிப்பாட்டி சரி வராது, அடிக்கடி அவங்க இது சம்பந்தமாக அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அவங்கள கொண்டு வாரத்துக்குரிய அந்த முயற்சிகளை செய்யணும். எங்களோட நட்பு விஷயங்களை அதற்காக நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். நட்புங்கிறது வந்து இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய நட்பு. யஅமுரூன பில் மஅரூஃப் وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ وَالْمُؤْمِنُونَ وَالْمُؤْمِنَاتُ بَعْضُهُمْ أَوْلِيَاءُ بَعْضٍ يَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ மூமின்களான ஆண்கள் பெண்கள் ஒரு சிலர் ஒரு சிலருக்கு நண்பர்களாக கூட்டாளிகளாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் தங்களுக்கு நன்மையான விஷயங்களை தங்களுக்கு மத்தியிலே ஏவிக் கொள்வார்கள், தீமையான விஷயங்களை தடுத்துக் கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொன்னார். அப்போ அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய நட்பு விஷயங்களை மார்க்க இதுகளோடு சம்பந்தப்படுத்தி பயன்படுத்தி கொள்வோம். எப்படி உலக விஷயங்களில் அதுகளை கூடுதலாக பயன்படுத்துகிறோமோ, எங்களுக்கு ஒரு தேவை வரக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் கேட்குறோம், அவங்களுக்கு ஒரு தேவை வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் உதவி செய்கிறோம், பல உதவிகள் எங்களுக்கு மத்தியில் பரிமாற்றங்கள் நடக்குது. இதை விட பல மடங்கு நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியது மார்க்க சம்பந்தமான விஷயங்களில். அப்போ இந்த தொழுகையோடு தொடர்பில்லாத சந்தர்ப்பங்களில், தொழுகை விஷயங்களில் பொடுபோக்காக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் அந்த குறிப்பிட்ட சகோதரர்களுக்கு நாங்கள் அடிக்கடி உபதேசம் செஞ்சு அவங்கள கொண்டு வாரத்துக்குரிய அந்த முயற்சிகளை செய்யணும். அப்போ அந்த முயற்சிகளை நாங்கள் செய்கிற நேரம் இன்ஷாஅல்லாஹ் இதில் ஒரு வெற்றி அடையலாம். இதையும் மீறி ஒரு சிலவங்க இருப்பாங்களாக இருந்தால் அவங்களோட விஷயத்தில் ஏதாவது ஜமாத் ரீதியாக செய்யலாம்னு யாருக்கு அவசரப்பட்டால் நீங்கள் ஒரு ஆலோசனையை நீங்கள் ஜமாத்துக்கு சொல்லுங்கள். இப்படி ஒரு வகையில் நாங்கள் அதை கையாளலாம், இதில் வெற்றி இருக்குது அப்படின்ற ஏதாவது ஆலோசனைகளை நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதுகளை பார்த்து நடைமுறைக்கு கொண்டு வரலாம். இப்படி இருந்தால் இந்த சபையிலேயே சொல்லுங்கள், அப்படி இல்லாட்டி தனியை சந்தித்து இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கொள்ளுங்கள். அடுத்த ஒரு கேள்வி, ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக ஆணின் குடும்பத்தினர் அப்பெண்ணிடம் கேட்டபோது அப்பெண்ணை விட ஆண் நான்கு மாதம் குறைவாக இருக்கின்றார் என்ற காரணத்தால் அப்பெண் திருமணம் செய்வதற்கு மறுத்தார். இது திருமணத்தில் இந்த வித்தியாசத்தை காட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது திருமணம் இதை பொறுத்தவரையில் ஒரு ஆணும் விரும்பணும் பெண்ணும் விரும்பணும். அப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புகிறார், ஆனால் ஒரு பெண் அந்த ஆணை விரும்பலைன்னு சொல்லி சொன்னால் வந்து அங்கே திருமணம் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை. அப்போ இதில் வயசு காரணங்களை அவங்க காட்டுறாங்க. வயசுன்னா வந்து அந்த குறிப்பிட்ட ஆணை விட இந்த பெண் வந்து ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் வந்து வயது மூத்தவங்களாக இருக்கிறாங்க. அப்போ இது மார்க்க ரீதியாக சரியா அப்படின்னு சொன்னால், மார்க்க ரீதியாக இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதாவது திருமணம் சம்பந்தமான விஷயத்தை பொறுத்த வரையில் வயது வித்தியாசம் மார்க்கத்தில் எங்கேயுமே வரையறுக்கப்படையில்லை. குறைந்த வயதுடைய ஆண் கூடிய வயதுடைய பெண்ணையும் திருமணம் செய்யலாம், அதே போல கூடிய வயதுடைய ஆண் குறைந்த வயதுடைய பெண்ணையும் திருமணம் செய்யலாம். இது எல்லா வகைகளிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலத்தில் நடந்திருக்கிறது. இதில் எந்த விதமான தடையும் மார்க்க ரீதியாக இல்லை. ஆனால் அந்த பெண் விரும்ப இல்லை என்று சொல்லி சொன்னால் அதை எங்களுக்கு ஒன்றும் செய்யலை. அந்த பெண் மார்க்க ரீதியாக அதாவது இதுக்கு இது கூடாது என்று ஏதாவது அவங்க சொல்லுவாங்களாக இருந்தால் அதுக்குரிய ஆதாரங்களை அவங்க தரணும். அவங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்குதான்னு கேளுங்க. மார்க்க ரீதியாக சொன்னார். மற்றபடி எனக்கு இது அப்படி முடிக்க விருப்பம் இல்லை என்றால் வந்து அதை மீறி எங்களுக்கு ஒன்றும் செய்யலை. அதாவது அவங்களோட விருப்பத்தோடு சம்பந்தப்பட்டது. அடுத்தது கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இருக்கிற ஹதீஸ்களை எல்லாம் அடிக்கடி லைஃபானது என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள், இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்கிற ஹதீஸ் எல்லாத்தையும் நாங்கள் லைஃப்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அஞ்சு நேரம் தொழுகைக்கு பள்ளிக்கு வரவே மாட்டோம், தொழவ மாட்டோம், ஒன்று மார்க்க விஷயங்கள் ஈடுபட மாட்டோம். அஞ்சு நேர தொழுகைங்கிறதே ஹதீஸோட சம்பந்தப்பட்டது. இருக்கிற ஹதீஸ் எல்லாத்தையும் நாங்கள் லைஃப் ஆக்கிறது இல்லை. எது லைஃபாக இருக்குதோ, பலவீனமாக இருக்குதோ, அந்த ஹதீஸ்கள் தான் நாம் பலவீனம் சொல்லி அடையாளப்படுத்துறது. அப்போ ஒரு ஹதீஸை நாங்கள் எடுக்கிறதாக இருந்தால் அந்த ஹதீஸ் நம்பகமானவர்களின் ஊடாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் பட்டியலில் வந்து நம்பிக்கை இல்லாதவங்க இருக்கிறாங்க, பலவீனமானவங்க இருக்கிறாங்க, ஞாபக சக்தி குறைபாடு உள்ளவங்க இருக்கிறாங்க, அல்லது அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் பட்டியலில் அறியப்படாத இவர் யாரு, இவருடைய நிலைமை என்ன, இவருடைய ஞாபக சக்தியோட தரம் என்ன, இவைகள் எதுவுமே அறியப்படாத மஜ்ஹூலான ராவிகள் இருப்பாங்க. அல்லது அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் பட்டியலில் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் பொய் சொல்லக்கூடியவராக, அதாவது மார்க்கத்தின் பெயரால் ஹதீஸ்களை இட்டுக்கட்டக்கூடிய ஒரு நிலப்பாட்டில் இருக்கக்கூடியவராக இருப்பார். இவங்களை தொட்டு வரக்கூடிய இந்த மாதிரியான ஹதீஸ்கள் எல்லாம் அது ஏற்க முடியாது. ஏன்னா இவங்க ஞாபக சக்திகள் அதே போல இட்டுக்கட்டப்படக்கூடிய அந்த தன்மைகள் இவைகள் இருக்கிறதுனால அந்த ஹதீஸ்களை எங்களால் ஏற்க முடியாது. அந்த மாதிரி ஹதீஸ்களை தான் வந்து நாங்கள் லைஃப்னு சொல்றதே ஒழிய, மற்றபடி நாம் இருக்கிற ஹதீஸ்களில் சரியான ஹதீஸ்களை லைஃப்னு சொல்றது இல்லை. அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்கும். அடுத்தது ஒரு கேள்வி கேட்குறாங்க, மணமகனின் வீட்டில் மணமகளை அழைத்து நிக்காக செய்து உடனே வலிமா கொடுக்கலாமா, நபியவர்களின் காலத்தில் எப்படி நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலத்தில் இந்த வலிமா தொடர்பாக, அது எப்போ கொடுக்கறதுங்கிறது தொடர்பாக எந்த ஒரு வரையறையும் போடுபடை இல்லை. அதாவது திருமணம் முடித்த உடனேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறாங்க, திருமணம் முடித்து அடுத்த நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த வகையில் அது எந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த வலிமாவை கொடுக்கலாம். திருமணம் முடிக்கக்கூடியவர் தன்னல்ல இருக்கக்கூடிய ஏதாவது வசதிகளை வச்சு அவர் எப்போ வேண்டுமென்றாலும் அந்த வலிமாவை கொடுத்து கொள்ளலாம். அதுக்காக வேண்டி திருமணம் முடித்து இரண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு கொடுக்கறதுலாம் இப்படியும் செய்யலாது. திருமணம் முடித்த அந்த புதுசில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்குள்ளே அவங்க வந்து அந்த வலிமாவை கொடுத்து கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் முடித்த அண்டே அதுக்கு அவங்களுக்குரிய அந்த வலிமாவை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ் எல்லாம் பதிவாகி இருக்குது. வலிமா அப்படின்னு சொல்லி சொன்னால் மாப்பிள்ளை கொடுக்கக்கூடிய விருந்து, திருமணத்துக்காக மாப்பிள்ளை வந்து கொடுக்கக்கூடிய விருந்துக்கு பேர் தான் வலிமா. பெண் வீட்டில் கொடுக்கறதுக்கும் வலிமாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. பெண் வீட்டில் திருமண விருந்து கொடுக்கறதுன்ற ஒரு நடைமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலத்தில் இல்லை. அப்படி ஒரு எந்த ஒரு அதாவது கட்டளையும் பெண் வீட்டாருக்கு போடப்பட இல்லை. அப்போ சிலவங்க இந்த உலக நடைமுறைகளை வச்சு இதெல்லாம் செய்கிறாங்க, ஆனால் வந்து அதுக்காக வேண்டி கடன்பட்டுக்கிட்டு அதுக்காக வேண்டி சிரமப்பட்டுட்டு ரொம்ப தங்களை அழுத்திக்கிட்டு இருக்க வேண்டிய எந்த விதமான ஒரு அவசியமும் கிடையாது. பெண் வீட்டாருக்கு இந்த திருமண வலிமா திருமண விருந்து கொடுக்குற விஷயத்தில் மார்க்கம் எந்த கட்டளையும் சொல்ல இல்லை. சிலவங்க வலிஞ்சி இந்த வேலைகளை ரொம்ப கடன்பட்டெல்லாம் செய்கிறாங்க, உண்மையிலே தேவையில்லாத வேலைகள், இதை நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதில் தவித்து கொள்ளணும். வலிமாங்கிறது ஆணுக்கு கடமையான விஷயம். அந்த ஆணும் வசதி உள்ளவராக இருந்தால் அவர வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த வலிமாவை அவர் கொடுத்து கொடுப்பார். சில நேரம் வந்து சில ஆக்கள்கிட்ட எதுவும் அந்த நேரத்தில் இருக்காது. அப்போ யாராவது சரி அவங்க அதாவது முடியுமானவங்க முயற்சி செஞ்சு அவங்களுக்காக சதக்கா செஞ்சு அப்படி கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை ஒரு திருமணம் ஒன்று முடித்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எந்த விதமான வசதியும் இல்லை. நபித்தோழர்களில் சொன்னாங்க அவங்கள்ட்ட இருக்கிறதுகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்கள ஒரு துண்டை விரித்து அதை அவங்கள இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் கொண்டு வந்து அதை ஒன்று சேர்த்து அதை வந்து என்னை அவங்களுக்கு பிரித்து கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் இருக்குது. அப்போ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி முடியுமான வரைக்கும் அந்த வலிமாவை கொடுக்க வேண்டியது. ஒரு சிலர் எவ்வளவு நல்ல உபதேசங்களை செவிமடுத்தாலும் அதை விமர்சிக்கின்றனர், அவர்கள் முஸ்லீம்களா முனாஃபிக்குகளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உபதேசங்களை பொறுத்தவரையில் அது உபதேசங்கள் மூமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும், உண்மையான விசுவாசிகளுக்கு அந்த உபதேசங்களில் பிரயோஜனம் இருக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொன்னால் உபதேசம் செய்யுங்கள், நிச்சயமாக உபதேசம் விசுவாசிகளுக்கு அது பயன் கொடுக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அதே நேரத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலே ஒரு சிலர் இருந்தாங்க, உபதேசங்களில் வந்து கலந்துக்கிடுவாங்க, கலந்து முடிஞ்சு போக்கல வந்து ஈக்கிறவங்கள்ட்ட கேட்டாங்க மாதா கால ஆணிப்பன், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான் இப்ப இவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி அடுத்தவங்கள கிண்டலாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாவே சொல்லி காட்டும். அப்ப அவங்கள பொறுத்த வரையில முனாஃபிக்குகளுடைய அந்த தன்மை என்ன சொல்லி சொன்னால் என்ன ஒரு உபதேசத்தை கேட்டாலும் அதை கிண்டலாக பார்ப்பாங்க, அதை விமர்சிப்பாங்க, அது இவங்களுடைய தன்மை. இது இதை மட்டும் கண்டத்தோட இவர் முனாஃபிக்குன்ற ஒரு நாங்க இவங்களை பேர் சுட்ட போகையலாது. முனாஃபிக்குகளோட பண்புகள்ல ஒரு பண்பு தான் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நயவஞ்சகர்கள் அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு சிலர் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மூமினை பொறுத்தவரையில் உபதேசங்கள் செய்யப்பட்டால் அவங்க இதில் என்ன படிப்பினை இருக்குதுங்கிறத பார்த்து அவங்க தங்களை தாங்களே திருத்திக் கொள்ளக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. சில நேரங்களில் சில உபதேசங்களில் பிழையாகவே சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கான அழகான நடைமுறைகள் இருக்குது. அந்த உபதேசம் செஞ்சவரை தனிப்பட்ட ரீதியாக சந்தித்து வந்து நாங்கள் நீங்கள் இந்த இடத்துல இப்படி ஒரு தவறை செஞ்சிருக்கிறீங்க, இந்த உங்களோட உபதேசத்தில் இப்படி ஒரு பிழையான ஒரு பத்துவா ஒன்று வந்திருக்குது, பிழையான ஒரு கருத்து ஒன்று முன் வச்சிருக்கிறீங்க, ஆதாரம் இதாக இருக்குது, நீங்கள் வச்ச இந்த பிழையான கூற்று வந்து இது பிழைங்கிறதுக்குரிய ஆதாரம் இதாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் சொன்னால் அவங்க அடுத்த முறை அடுத்த உபதேசங்கள் அவங்களாகவே திருத்தி சொல்லிக்கிடுவாங்க. சென்ற என்னோட உபதேசத்தில் இப்படி ஒரு தவறு ஒன்று நடந்துருது, அதனுடைய சரியான அமைப்பு இதுதான் சொல்லி அவங்க சொல்லிக்கொள்வாங்க. அப்ப அந்த அமைப்புல வந்து நாங்க அது உபதேசம் செஞ்சிட செய்யறவங்களுடைய உபதேசங்கள்ல ஏதாவது பிழைகள் இருந்தால் நாங்க திருத்தி கொள்ளலாம். மற்றபடி எல்லா உபதேசங்களையும் விமர்சித்து தீர்க்கிறது வந்து அது நல்ல ஒரு தன்மை கிடையாது. அது நயவஞ்சகர்களுடைய பண்புகளில் ஒரு பண்புங்கிறது நாங்கள் விலகி கொள்வோம். அடுத்தது, உருவப்படங்கள் உள்ள ஆடைகளை அணிந்து தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உருவப்படங்கள் உள்ள ஆடைகளை பொறுத்தவரையில் இது அல்லாஹ் விரும்பாத ஒரு ஆடை. அல்லாஹு தாலா இந்த உருவப்படங்கள் அமைக்கிறதே அல்லாஹு தாலா கடுமையாக கோபிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாளில் கடுமையான தண்டனைக்கு உட்படுபவர்கள் இந்த உருவப்படங்களை அமைக்கக்கூடியவர்கள். அப்ப இந்த அமைக்கப்பட்ட இந்த உருவப்படங்களை பொறுத்தவரையில் அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம்தான் இந்த உருவப்படம். அப்ப இந்த உருவப்படங்களை கொண்டு வந்து நாங்கள் தொழக்கூடிய இடத்துல அல்லாஹுக்கு முன்னிலையில எப்படி நாங்கள் தொழுகிறது? அல்லாஹ்வே அல் குர்ஆன்ல சொன்னான், ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுடைய அழகான ஆடைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப உருவம் பொறிக்கப்பட்ட ஆடைகளை பொறுத்தவரையில அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத ஆடைகள். மலக்குமார்கள் நெருங்க மாட்டாங்க. எந்த இடத்துல எந்த வீட்டில் உருவம் இருக்குதோ, யாரில் உருவம் இருக்குதோ, அவங்களோட மலக்குமார்கள் நெருங்கவே மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு கூட போக மாட்டாங்க. அப்போ அந்த உருவம் பொறிக்கப்பட்ட ஆடைகளை நாம் கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் எப்படி தொழுகிறது? உண்மையிலே நாம் சிந்திச்சா அந்த வேலையை செய்யவே மாட்டோம். ஆனால் தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு எங்களுக்கு நேரடியாக சொல்ல இயலை. எங்களுக்கு அப்படியான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதால் நாங்கள் இதை தவித்து கொள்ளோம். உருவம் பொறிக்கப்பட்ட ஆடைகளை உடுத்துவதை, அதாவது அதுவும் பள்ளியில் வந்து தொழுகையில் உடுத்துறதுங்கிறது ரொம்ப கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ நாங்கள் ஒரு அரசரை சந்திக்க போகிறோம், ஆனால் அரசர் வந்து ஒரு விஷயத்தை எங்களை ஒரு ஆடை அவர் விரும்ப மாட்டாருன்னு எங்களுக்கு தெரியும். அப்படி விரும்ப மாட்டாருன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டும் அந்த ஆடையை நாங்கள் வந்து உடுத்திட்டு அந்த அரசரை சந்திக்க போவோமா? அவர் போனால் வந்து அவர் எங்களை விஷயங்களை கணக்கெடுப்பாரா, எங்களை அவர் மதிப்பாரா? இதெல்லாம் நாங்கள் சிந்தித்தால் வந்து அல்லாஹ்வும் இந்த விஷயங்களை அதாவது ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்படி உருவங்களை பதிச்சுட்டு உள்ள ஆடைகளை உடுத்திக்கிட்டு தொழக்கூடியவங்களோட அந்த தொழுகை விஷயத்தில் அல்லாஹ் ரொம்ப ஒரு கோபத்தோடு அவங்கள பார்ப்பாங்கிறத நாங்கள் கவனித்து கொள்ளணும். முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ உருவம் இல்லாத ஆடைகள் இருக்குது, அந்த ஆடைகளை தொழுகைகளுக்காக நாங்கள் எடுத்து கொண்டு வந்து பள்ளிகளில் தொழணும். அடுத்தது, இறுதியாக ஒரு கேள்வி. ஒரு முஸ்லீம் தன்னுடைய தேவைக்காக பிறரை வட்டியோடு தொடர்பு படுத்தி அதன் மூலமாக அந்த வட்டியோடு தொடர்பு கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது வந்து மார்க்கத்தில் இந்த வட்டி தொடர்பான விஷயங்கள் வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த வட்டியோடு நாங்கள் மறைமுகமாக தொடர்பு கொண்டாலும் சரி, வெளிப்படையாக தொடர்பு கொண்டாலும் வட்டி ஒரு முஸ்லீமுக்கு அறவே கூட. இப்போ ஒரு ஆளுக்கு வாகனம் தேவைப்படுது, அவரை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், வெளியில் உள்ள ஒரு ஆளை பிடிச்சி சொல்கிறார், வந்து எனக்கு நீங்கள் இந்த வாகனத்தை உங்களோட பேரில் எடுத்தாங்க, நான் அதுக்குரிய சலுகையெல்லாம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஃபினான்ஸுக்கு எடுக்கிறார். அவர் பேர் தான் அவரோட பேர் இருக்குதே ஒழிய, உண்மையிலேயே இந்த வாகனத்தை எடுத்தால் யாருன்னு சொல்லி சொன்னால் இவர் தான். அப்போ அல்லாஹ்வுத்தாலாவுக்கு தெரியாதா யாருக்கு வாகனம் தேவை, என்ன தந்திரத்தை கையாளுறாங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? இதெல்லாம் மனிதனை ஏமாற்றுவதற்கு பொருந்தும், ஆனால் அல்லாஹ்வை ஏமாற்றுவதற்கு இது பொருந்தவே பொருந்த, அல்லாஹ்வை ஏமாற்றவே முடியாது. அவன் எந்த யாருடைய பேர்லையும் ஒரு முஸ்லீம் வட்டியோட சம்பந்தப்படையலாது. நீ வட்டியினுடைய பாரதூரங்கள் அதனுடைய விபரீதங்களை நாங்கள் தெளிவாகவே அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்போ எந்த வகையிலையும் நாங்கள் இந்த வட்டியோட தொடர்பு வைக்க இயலாது. அப்ப இன்னும் ஒரு சில கேள்விகள் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்து இதுகள் பார்த்துக்கோம். سبحان الله بحمده سبحانك الله بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.
Is it?